அனைவருக்கும் வணக்கம். உவா சமூக வானொலி வழங்குகின்ற இந்த உவா குருகுலம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை மாணவர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கணேசன் சிவராஜா, கிளனனூர் தமிழ் மகாவித்யாலயத்தினுடைய புவியியல் பாட ஆசிரியர். இன்றைய தினம் தரம் 11 மாணவர்களுக்கான புவியியல் பாடத்திலே காலநிலை மாற்றம் என்ற பாட அலகு தொடர்பாக கலந்துரையாட உள்ளோம். அந்த வகையில் மாணவர்களே, நீங்கள் உங்களது கற்றலுக்கான ஆயத்தங்களோடு என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். தரம் 11 புவியியல் பாடத்தில் காலநிலை மாற்றம் என்ற இந்த பாட அலகானது 8வது பாட அலகாக காணப்படுகின்றது. மாணவர்கள் முன்னதாக சிலர் கற்றிருக்கக்கூடும், இல்லையென்றால் தற்போது கற்றுக்கொண்டிருக்கக்கூடும். இந்த பாட அலகு தொடர்பாக முழுமையான விடயங்களை இன்றைய தினத்தில் உங்களோடு நான் கலந்துரையாடவுள்ளேன். அந்த வகையில் மாணவர்களே, காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பது தொடர்பில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமாயின், காலநிலை என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக காலநிலை என்றால் என்ன என்பதை விளங்கி அதனூடாக காலநிலை மாற்றம் தொடர்பாக நாங்கள் அவதானிப்போம். காலநிலை பற்றி நாங்கள் குறிப்பிடும்போது அதற்கு முன்னதாக வானிலை என்ற ஒரு விடயத்தை மாணவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பாக செய்திகளில், வானொலி அல்லது தொலைக்காட்சி செய்திகளில் வானிலை அறிக்கைகள் வாசிக்கப்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். ஆக வானிலை என்றால் என்ன? குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் நிலவுகின்ற வளிமண்டல நிலைமைகள் வானிலை எனப்படுகின்றது. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் நிலவுகின்ற வளிமண்டல நிலைமைகள் வானிலை எனப்படுகின்றது. மாணவர்களே, இங்கு குறிப்பிட்ட ஒரு பிரதேசம் என்பதை நாங்கள் இலங்கையினுடைய ஒரு மாகாணம் அல்லது ஒரு மாவட்டம் அல்லது முழு இலங்கையையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அந்த வரையறை கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி என்பது 24 மணித்தியாலங்களை குறிக்கின்றது. மாணவர்களே, நீங்கள் செய்திகளில் குறிப்பாக 24 மணித்தியாலங்களுக்கான அறிக்கைகள் வாசிக்கப்படுவதை நீங்கள் கேட்பீங்க. முடிவடைந்த 24 மணித்தியாலங்களில் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஆக வானிலை எனப்படுவது 24 மணித்தியாலத்திற்கான வளிமண்டல நிலைமைகள் தான் வானிலை என குறிப்பிடப்படுகின்றது. இந்த குறிப்பாக சொல்ல போனால் இன்றைய தினத்தில் அல்லது ஏதோ ஒரு தினத்தில் குறிப்பிட்ட ஒரு 24 மணித்தியாலங்களில் ஒரு பிரதேசத்தினுடைய வானிலை நிலைமைகள், வளிமண்டல நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது குறிப்பிடுவதுதான் இந்த வானிலை என்ற பதம் குறிக்கின்றது. இங்கு வளிமண்டல நிலைமைகள் என குறிப்பிடப்படுவது யாது? வளிமண்டல நிலைமைகள் என்று ஒரு வார்த்தையை நான் குறிப்பிட்டேன். இந்த வளிமண்டல நிலைமைகள் என்று குறிப்பிடப்படுவது எது என்றால், ஒரு பிரதேசத்தினுடைய வெப்பநிலை, மலைவீழ்ச்சி, வளியமுக்கம், காற்றின் திசை மற்றும் காற்றின் வேகம், இவைகள்தான் வளிமண்டல நிலைமைகள் என்ற பதத்தினால் குறிப்பிடப்படுகின்றன. ஒரு பிரதேசத்திலே வெப்பநிலை எவ்வாறு காணப்படுகின்றது, மலைவீழ்ச்சி எவ்வாறு பொழிகின்றது, எவ்வளவு அளவில் மலைவீழ்ச்சி பொழிகின்றது, வளியினுடைய அமுக்கம் எவ்வாறு காணப்படுகின்றது, காற்றினுடைய திசை, காற்று எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி வீசுகின்றது, அதனுடைய வேகம் எவ்வாறு இருக்கின்றது, இவைகளை கணிப்பிடுவது அல்லது இவைகளை அளவீடு செய்வதுதான் வானிலை என்ற விடயம் சுட்டிக்காட்டி நிற்கின்றது. ஆக இந்த வானிலை தொடர்பாக நீங்கள் விளங்கிக் கொண்டால்தான் காலநிலையை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஆக மாணவர்களே, இப்போது உங்களுக்கு வானிலை தொடர்பான ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த வானிலை என்ற விடயத்தின் மூலமாக காலநிலை என்றால் என்ன என்பதை நாங்கள் இப்போது அவதானிப்போம். மாணவர்களே, காலநிலை என்றால் நீண்ட காலமாக நிலவுகின்ற வளிமண்டலத்தின் பொதுவான நிலைமைகள் காலநிலை எனப்படும். மீண்டும் குறிப்பிடுகின்றேன், நீண்ட காலமாக நிலவுகின்ற வளிமண்டலத்தின் பொதுவான நிலைமைகள் காலநிலை எனப்படுகின்றன. அங்கே நாங்கள் வானிலை பார்த்தோம், குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதி, வரையறைக்குட்பட்ட 24 மணித்தியாலங்கள். இங்கே நீண்ட காலம் என்ற பதம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக நீண்ட காலத்தில் நிலவுகின்ற வளிமண்டல நிலைமைகள் தான் காலநிலை எனப்படுகின்றது. இந்த நீண்ட காலம் என்பது 30 தொடக்கம் 35 வருடங்களை குறிக்கின்றது. 30 தொடக்கம் 35 வருடங்களை குறிக்கின்றது. இந்த 30 தொடக்கம் 35 வருடங்களுக்குரிய வானிலை தகவல்கள் தான் காலநிலை எனப்படுகின்றது. உதாரணமாக இலங்கையிலே காலநிலை வளையங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஈரவளையம், உலர் வளையம், அரை வரல் வளையம் இவைகள் காணப்படுகின்றன. உதாரணமாக சொல்ல போனால் கொழும்பு ஈரவளையத்திலே உள்ளடங்குகின்ற பகுதி, புலனறுவை உலர் வளையத்திலே உள்ளடங்குகின்ற ஒரு பகுதி, மன்னார் அரை வரல் வளையத்திலே உள்ளடங்குகின்ற ஒரு பகுதி. இவ்வாறு ஈரவளையம், உலர் வளையம், அரை வரல் வளையம் என நாங்கள் வேறுபடுத்துகின்றோம் அல்லவா? இது காலநிலை வளையங்கள் என குறிப்பிடுகின்றோம். இவ்வாறான காலநிலை வளையங்களை நாங்கள் பிரிப்பதற்கு எங்களுக்கு 30 தொடக்கம் 35 வருடத்திற்கான வானிலை தகவல்கள் அவசியமாகின்றன. அந்த வானிலை தகவல்களை சேகரித்து அதனுடைய தொகுப்பாகத்தான் காலநிலை தகவல்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவைகளை கொண்டுதான் ஒரு பிரதேசத்தினுடைய காலநிலை தீர்மானிக்கப்படுகின்றது. அடுத்ததாக மாணவர்களே, காலநிலை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விடயம். மனிதருக்காகட்டும், ஏனைய விலங்கினங்கள், பறவைகளாகட்டும், தாவரங்களாகட்டும், இந்த காலநிலை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக கொள்ளப்படுகின்றது. ஏன் இந்த காலநிலை முக்கியமாக விடயமாக கொள்ளப்பட வேண்டும்? முதலாவதாக, பூமியில் வாழ்கின்ற தாவரங்கள், விலங்குகள் அனைத்தினுடைய செயற்பாடுகளும் காலநிலைக்கு அமைவாகத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த விலங்குகளுடைய இயல்புகள், தாவரங்களுடைய இயல்புகள், விலங்குகளது செயற்பாடுகள் இவைகள் அனைத்தும் காலநிலையின் தன்மைக்கு ஏற்ற வகையிலே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக சில விடயங்களை நாங்கள் அவதானிப்போம். பனைமரம், மாணவர்களுக்கு பனைமரம் தெரியும், வெப்ப பிரதேசத்திலே வளரக்கூடிய ஒரு தாவரம். இலங்கையினுடைய மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளுக்கு நீங்கள் செல்லும்போது அங்கே பனைமரங்களை காணக்கூடும். இந்த பனைமரத்தை இலங்கையினுடைய மலையக பகுதிகளில் காண முடியாது. ஏனென்றால் பனைமரம் வளர்வதற்கான காலநிலை மலையக பகுதிகளில் கிடையாது. ஆக மலையக பகுதிகளில் பனைமரம் வளராது. அதே போல மலையக பகுதிகளினுடைய தேயிலை மரமானது, நாங்கள் முன்னர் குறிப்பிட்ட இந்த யாழ்ப்பாணம், மன்னார் இந்த பகுதிகளில், இந்த வறண்ட பகுதிகளில் வளராது. ஆக பனைமரம் மலையக பகுதிகளில் வளராமைக்கும், மலையக பகுதியில் இருக்கக்கூடிய தேயிலை இந்த வறண்ட பகுதிகளில் வளராமல் இருப்பதற்குமான காரணம் இந்த காலநிலை தான். அடுத்ததாக விலங்குகள் தொடர்பிலான ஒரு உதாரணத்தை அவதானிப்போம். பனிப்பிரதேச விலங்குகளை மாணவர்கள் தொலைக்காட்சிகளில் அல்லது பத்திரிகைகளில் படங்களாகவோ அல்லது வீடியோவாகவோ நீங்கள் பார்த்திருக்க கூடும். பனிப்பிரதேச விலங்கு ஒன்றை வெப்பமான பிரதேச பகுதிகளில் விடும்போது அந்த விலங்கினால் உயிர் வாழ முடியாது. அதே போல வெப்பமான பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விலங்கினை பனிப்பிரதேசத்துக்கு கொண்டு சென்றால் அந்த விலங்கும் அங்கு உயிர் வாழாது. உதாரணமாக துருவ மானை பாலைவனம் ஒன்றில் விடும்பொழுது அந்த மான் இறக்கக்கூடும். அதே போல ஒட்டகத்தினை பனிப்பிரதேசம், துருவ பகுதிகளில் விடும்பொழுது அந்த ஒட்டகம் உயிர் வாழ முடியாது. ஆக இந்த விலங்குகளும் தாவரங்களுடைய இயல்புகள், அதனுடைய நடத்தைகள் இந்த காலநிலைக்கு அமைவாகவே தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, மனிதனுடைய செயற்பாடுகள், புவியின் மீது எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் காலநிலையினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக மனிதன் விவசாயத்தில் ஈடுபடுவது, கைத்தொழிலில் ஈடுபடுவது, அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, மனிதனுடைய உணவு, ஆடை என்பன கூட காலநிலைக்கு அமைவாக தீர்மானிக்கப்படுகின்றது. நீங்கள் இலங்கையின் மிக குளிரான ஒரு பிரதேசத்துக்கு செல்கின்றீர்கள், குறிப்பாக நோரலியாவுக்கு செல்கின்றீர்கள். அங்கே உங்களால் மிகவும் மெல்லிய ஆடை ஒன்றினை உடுத்திக் கொண்டு இருக்க முடியாது. காரணம், அங்கு கடும் குளிர். அதே மிகவும் வெப்பமான ஒரு பிரதேசத்திற்கு சென்று அங்கே மிகவும் தடித்த பெரிய ஆடைகளை எங்களால் உடுத்திக் கொண்டிருக்க முடியாது. காரணம், அங்கு வெப்பம் அதிகம். ஆக எங்களுடைய உடைகள் கூட, உணவு உட்பட அனைத்தும் காலநிலை காரணிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஆக காலநிலை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். முன்னர் குறிப்பிட்டது போன்று தாவரங்கள் விலங்குகளுடைய இயல்புகள் காலநிலையினூடாக தீர்மானிக்கப்படுகின்றது. அதனுடைய நடத்தைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. மனித செயற்பாடுகள் யாவுமே காலநிலைக்கு அமைவாக தீர்மானிக்கப்படுகின்றது. ஆக காலநிலை என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக உலகின் காலநிலை வகைப்பாடு தொடர்பாக சற்று அவதானிப்போம். உலகத்தில் முதன்முதலாக காலநிலை என்ற ஒரு விடயத்தை அதனுடைய வகைப்பாட்டினை முன்வைத்தவர் கிரேக்க அறிஞரான அரிஸ்டோட்டில். நீங்கள் தரம் 10 இது தொடர்பாக கற்றிருப்பீர்கள். அரிஸ்டோட்டில் என்ற தத்துவ ஞானிதான் முதன்முதலாக உலகின் காலநிலை வகைப்பாடு என்ற ஒரு விடயத்தை முன்வைத்தார். அவரை பின்தொடர்ந்து உலகில் மிலர், தோன் வைட், கெப்பன் போன்றவர்கள் காலநிலை வகைப்பாடு தொடர்பிலான விடயங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். காலநிலை வகைப்பாட்டுக்கு அமைவாக உலகில் 3 பிரதானமான காலநிலை வளையங்கள் பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றன. இது தொடர்பாகவும் மாணவர்கள் தரம் 10 பாடலகிலோ அல்லது அதற்கு முந்தைய வகுப்புகளிலோ நீங்கள் கற்றிருக்கக்கூடும். உலகின் 3 பிரதானமான காலநிலை வளையங்கள், முதலாவது அயன வளையம் அல்லது வெப்ப வளையம் எனவும் இதனை குறிப்பிடலாம். அயன வளையம், இடை வெப்ப வளையம், முனைவு வளையம். முனைவு வளையத்தினை கடும் குளிர் வளையம் எனவும் குறிப்பிடலாம். ஆக 3 வளையங்கள், முதலாவது அயன வளையம், இரண்டாவது இடை வெப்ப வளையம், மூன்றாவது முனைவு வளையம். இந்த 3 காலநிலை வளையங்கள் உலகிலே காணப்படுகின்றன. எல்லா நாடுகளும் இந்த 3 காலநிலை வளையங்களுக்குள் உள்ளாகத்தான் உட்படுகின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை, எங்களுடைய நாடு இலங்கையானது அயன வளையம் எனப்படும் வெப்ப வளையத்திலே இருக்கின்ற ஒரு நாடு. இந்த காலநிலை வளையங்கள் தொடர்பான வகைப்பாட்டினை மேற்கொண்டவர்கள் தான் நாங்கள் முன்னர் பார்த்த மிலர், தோன் வைட், கெப்பன், அதே போல உலகின் முதல் காலநிலை பாகுபாட்டை முன்வைத்த அரிஸ்டோட்டில் இவர்கள். மாணவர்களே, இதுவரைக்கும் நாங்கள் கற்ற இந்த பகுதியிலிருந்து 3 வினாக்களை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். இந்த வினாக்களுக்கு விடைகளை உங்களால் யூகிக்க முடியுமா அல்லது கூற முடியுமா என்பதை நீங்கள் பாருங்கள். முதலாவது வினா, காலநிலை என்றால் என்ன? மாணவர்களே, காலநிலை என்றால் என்ன என்ற வினாவினை நான் உங்களுக்கு கூறினேன். அந்த வினாவுக்கான விடைகளை உங்களால் சரியாக யூகித்திருக்க முடியும் என்றால் நல்லது. அந்த வகையில் காலநிலை என்றால் குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்திலே, குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியிலே நிலவுகின்ற வளிமண்டல நிலைமைகள் காலநிலை எனப்படும். அடுத்த வினா, வளிமண்டல மூலக்கூறுகளை குறிப்பிடுக. வளிமண்டல மூலக்கூறுகளை குறிப்பிடுக. மாணவர்களே, இந்த வினாவுக்குமான விடையை உங்களால் யூகித்திருக்க முடியும் என நான் நம்புகின்றேன். வளிமண்டல மூலக்கூறுகளை நான் குறிப்பிடுகின்றேன். வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, வளி அமுக்கம், காற்றின் வேகம் மற்றும் காற்றின் திசை, இவைகள்தான் வளிமண்டல மூலக்கூறுகள் எனப்படுகின்றன. மூன்றாவது வினா, காலநிலை வகைப்பாட்டினை முன்வைத்த புவியியல் அறிஞர்களை குறிப்பிடுக. காலநிலை வகைப்பாட்டினை முன்வைத்த புவியியல் அறிஞர்களை குறிப்பிடுக. மாணவர்களே, காலநிலை வகைப்பாடு தொடர்பான விளக்கங்களை முன்வைத்த புவியியல் அறிஞர்கள் பிரதானமானவர் அரிஸ்டோட்டில், மிலர், தோன் வைட், கெப்பன், இவர்கள்தான் காலநிலை தொடர்பான வகைப்பாட்டினை முன்வைத்தவர்கள். மாணவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் காலநிலை என்றால் என்ன என்பது தொடர்பிலான விடயங்களை கற்றோம். இனி காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பது தொடர்பிலான விடயங்களை அவதானிப்போம். அதில் முதலாவதாக காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பது தொடர்பிலான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். காலநிலை மாற்றம் என்றால் என்ன? புவியின் மீது நிலவும் பொதுவான காலநிலை நிலைமைகளில் ஏற்படுகின்ற குறுங்கால அல்லது நீண்டகால மாற்றங்கள் காலநிலை மாற்றம் எனப்படும். மீண்டும் குறிப்பிடுகின்றேன், புவியின் மீது நிலவும் பொதுவான காலநிலை நிலைமைகளில் ஏற்படுகின்ற குறுங்கால அல்லது நீண்டகால மாற்றங்கள் காலநிலை மாற்றம் எனப்படுகின்றன. எங்களது பூமியிலே இருக்கின்ற இந்த பொதுவான காலநிலை நிலைமைகளில் மாற்றம் ஏற்படுகின்றது. அத்தகைய மாற்றம் குறுங்கால மாற்றமாகவோ அல்லது நீண்டகால மாற்றமாகவோ இருக்கலாம். அது எவ்வாறாயினும் காலநிலை நிலைமைகளில் ஏற்படுகின்ற மாற்றம் காலநிலை மாற்றம் எனப்படுகின்றது. காலநிலை மாற்றம் வருவதனால் என்ன விளைவுகள் ஏற்படும்? எங்களது புவியினுடைய இந்த காலநிலை மாற்றம் எந்த மாதிரியான பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது தொடர்பிலாக நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த வகையில் காற்றின் பாங்குகள் மாற்றமடையும், காற்றினுடைய பாங்குகள் மாற்றமடையும். இலங்கையில் வடகில் பருவப்பெயர்ச்சி காற்று, தென்மேல் பருவப்பெயர்ச்சி காற்று என்பன வீசுகின்றன என்பது மாணவர்களுக்கு தெரியும். இது மாதிரியான காற்று பாங்குகளில் அதனுடைய திசைகளில் மாற்றம் ஏற்படும், அதனுடைய காலப்பகுதியில் வீசுகின்ற காலப்பகுதியில் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததாக சூழலுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். இன்று உலகம் முழுவதும் எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சூழலினுடைய வெப்பநிலை அதிகரித்தல். ஆக இது காலநிலை மாற்றத்தின் விளைவாக ஏற்படக்கூடிய ஒரு விடயமாக அவதானிக்கலாம். அடுத்ததாக வறட்சி. இன்றும் வறட்சியும் உலகம் முழுவதும் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பாரிய சவாலாக மாறியுள்ளது. காலநிலை மாற்றம்தான் வறட்சி ஏற்படுவதற்கான பிரதானமான காரணம். ஆக வறட்சி நிலையும் காலநிலை மாற்றத்தின் விளைவாக தோன்றும். மழைவீழ்ச்சி பருவங்களில் ஏற்படும் மாற்றம், இதை நாங்கள் தற்போதைய காலகட்டத்தில் தெளிவாக உணரலாம். இலங்கையில் டிசம்பர் மாதங்களில் சூறாவளி மழை பொழிகின்ற காலப்பகுதி. ஆனால் இப்போது சூறாவளி மழை இலங்கையில் பிரதேசங்களில் பெய்வதாக தெரியவில்லை. ஆக சூறாவளி மழை பெய்ய வேண்டிய இந்த காலப்பகுதியில் அந்த மழை இலங்கையில் பொழியாமல் இருப்பது காலநிலை மாற்றத்துக்கான ஒரு சிறந்த உதாரணமாக கொள்ளலாம். ஆக மழைவீழ்ச்சி பருவங்களில் மாற்றங்கள் ஏற்படும், இதுவும் காலநிலையினுடைய ஒரு விளைவாக கொள்ளப்படுகின்றது. அடுத்ததாக தீவிரமான மழைவீழ்ச்சி, அதீத மழைவீழ்ச்சியும் காலநிலை மாற்றத்தினுடைய ஒரு விளைவுதான். ஆக இவ்வாறான பாதகமான விளைவுகள் காலநிலை மாற்றத்தின் ஊடாக ஏற்படுகின்றது. அடுத்ததாக இந்த காலநிலை மாற்றத்தினை தீர்மானிக்கின்ற காரணிகள் தொடர்பாக நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். காலநிலை மாற்றத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள், காலநிலை மாற்றத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் இருவகையான காரணிகள் காணப்படுகின்றன. ஒன்று பௌதீக காரணி, மற்றது மானிட காரணி. ஒன்று பௌதீக காரணி, மற்றது மானிட காரணி. இந்த இருவகையான காரணிகள் தொடர்பாகவும் நாங்கள் தனித்தனியாக எங்களது அவதானத்தை செலுத்துவோம். அந்த வகையில் முதலாவதாக காலநிலையை மாற்றத்தை தீர்மானிக்கின்ற பௌதீக காரணிகள் தொடர்பாக எங்களது அவதானத்தை செலுத்துவோம். எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ, சதுப்பு நிலங்களில் இருந்து வெளியேறும் மீத்தேன் வாயு, சூரிய புள்ளிகள், இது போன்ற சில இயற்கை நிகழ்வுகள் புவியில் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. உங்களுக்கு தெரியும், எரிமலை வெடிப்பின் போது பாரிய அளவு கார்பன் ஆக்சைடு வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுகின்றது. சாம்பல் பாரிய அளவில் வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுகின்றது. இவைகள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உந்து சக்தியாக அமைகின்றன. அதுபோல் காட்டுத்தீ, இயற்கையாக ஏற்படுகின்ற காட்டுத்தீயும் அதனூடாக வளிமண்டலத்துக்கு போய் சேர்கின்ற கார்பன் ஆக்சைடும் வளிமண்டலத்தில் இந்த காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகின்றன. அடுத்ததாக சதுப்பு நிலங்கள். இந்த சதுப்பு நிலங்கள் தொடர்பில் மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சதுப்பு நிலங்களில் இயற்கையாகவே மீத்தேன் வாயு வெளியேறுகின்றது. இயற்கையாகவே சதுப்பு நிலங்களில் இருந்து மீத்தேன் வாயு வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுகின்றது. ஆக வளிமண்டலத்தை போய் சேருகின்ற இந்த மீத்தேன் வாயுவானது காலநிலை மாற்றத்துக்கு ஒரு சக்தியாக அமைகின்றது. அதேபோல் சூரிய புள்ளிகள், மாணவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லது கற்றிருக்கக்கூடும், உங்களது பாட ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடும். சூரியனில் கருப்பு நிற புள்ளிகள் ஏற்படுகின்றன. இந்த கருப்பு நிற புள்ளிகளின் விளைவாகவும் புவியில் காலநிலை மாற்றம் ஏற்படுகின்றது. புவியினுடைய வெப்பத்தை அதிகரிக்க இந்த கருப்பு புள்ளிகள் ஒரு காரணமாக அமைகின்றது. ஆக இந்த பௌதீக காரணிகள் புவியினுடைய காலநிலை மாற்றத்தை தீர்மானிக்கின்றன. அடுத்ததாக மானிட காரணிகள் தொடர்பில் அவதானத்தை செலுத்துவோம். காலநிலை மாற்றத்தை பொறுத்தமட்டில் மானிட காரணிகள் தான் பிரதான பங்கினை பெற்றுக் கொள்கின்றன. அதிகளவு மானிட காரணிகளின் விளைவாக, மனித செயற்பாடுகளின் விளைவாக தான் காலநிலை மாற்றமடைகின்றது. அந்த வகையில் உயிர் சுவட்டு எரிபொருள்களுடைய பாவனை, உயிர் சுவட்டு எரிபொருள்களின் பாவனை மாணவர்களுக்கு தெரியும். உயிர் சுவட்டு எரிபொருள்கள் எரிகின்ற போது கார்பன் ஆக்சைடு வாயுவானது வெளியேறுகின்றது. உங்களுக்கு தெரியும், நிலக்கரி, அதே போல பெட்ரோலிய பொருட்கள், இந்த பெட்ரோல், டீசல், இந்த பெட்ரோலிய பொருட்கள் இருக்கின்றன அல்லவா, இவைகள், அதேபோல விறகு, இவைகள் அனைத்தும் உயிர் சுவட்டு எரிபொருட்கள். இவைகள் எரிகின்ற போது கார்பன் ஆக்சைடு வளிமண்டலத்தை போய் சேருகின்றது. அடுத்ததாக காடழிப்பு, கார்பன் ஆக்சைடை வளிமண்டலத்தில் சமப்படுத்துகின்ற வேலையை காடுகள் செய்கின்றன, மரங்கள் செய்கின்றன, தாவரங்கள் செய்கின்றன. இந்த தாவரங்கள் அழிக்கப்படும் போது வழியில் கார்பன் ஆக்சைடினுடைய அளவு அதிகரிக்கும். அதே போல குளிரூட்டியினுடைய பயன்பாடு, தற்போதைய காலகட்டத்தில் குளிரூட்டியிலிருந்து வெளியேறுகின்ற சிஎஃப்சி வாயு என்ற வாயு வளிமண்டலத்தை மாசடைகின்றது அல்லது காலநிலை மாற்றத்துக்கு ஒரு உறுதுணையாக அமைகின்றது என்பது நாம் அறிந்து விடையும். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் குளிரூட்டிகளிலிருந்து சிஎஃப்சி வாயு அவ்வளவாக வெளியேறுவது தடுக்கப்பட்டிருக்கின்றது. என்றாலும் இந்த குளிரூட்டி பயன்பாடும் காலநிலை மாற்றத்துக்கு பிரதானமான ஒரு காரணமாக அமைகின்றது. அடுத்ததாக திண்ம கழிவுகளுடைய வெளியேற்றம். இந்த திண்ம கழிவுகள் வெளியேற்றப்படுகின்றன, அவைகள் எரியூட்டப்படுகின்றன, அதன் மூலமாக வளிமண்டலத்துக்கு கார்பன் ஆக்சைடு அதிகரிக்கின்றது. அணு பரிசோதனைகள், இதன் மூலமாக வெளிகின்ற நச்சு வாயுக்கள். அதேபோல் சுரங்க கைத்தொழில், சுரங்கங்களில் இருந்து வெளிவரும் நச்சு வாயுக்கள். அடுத்து காடுகளுக்கு தீ வைத்தல், மனிதன் தானாக காடுகளுக்கு தீ வைக்கின்றான், இதன் மூலமாகவும் காடுகள் எரியூட்டப்படுகின்றன, கார்பன் ஆக்சைடினுடைய அளவு அதிகரிக்கின்றது. அடுத்ததாக விலங்கு வேளாண்மை, அதாவது அசைபோடுகின்ற விலங்குகளுடைய வேளாண்மை, இதன் மூலமாகவும் கார்பன் ஆக்சைடு அந்த விலங்குகளினுடைய வாயுக்களிலிருந்தும் அல்லது அதனுடைய கழிவுகளிலிருந்தும் கார்பன் ஆக்சைடு வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுகின்றது. அதேபோல் கைத்தொழில் செயற்பாடுகள், அவங்களுக்கு தெரியும் தொழிற்சாலைகளிலிருந்து பாரிய புகை கார்பன் ஆக்சைடு வளிமண்டலத்துக்கு விடுவிக்கப்படுகின்றது. வளர்முக நாடுகளாக இருந்தாலும் சரி, வளர்ச்சியடைந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, தங்களது கைத்தொழில் சாலைகளின் மூலமாக பெரிய அளவிலான புகையினை வளிமண்டலத்துக்கு கொண்டு சேர்க்கின்றன. இதன் மூலமாகவும் வளிமண்டலம் மாசடைந்து காலநிலை மாற்றத்திற்கு உட்படுகின்றது. நாங்கள் காலநிலை மாற்றத்தை தீர்மானிக்கின்ற காரணிகள் தொடர்பாக இதுவரையில் அவதானத்தை செலுத்தினோம். அடுத்ததாக மாணவர்களை, இந்த காலநிலை மாற்றத்தினுடைய மிக பிரதான விளைவாக கொள்ளப்படுவது புவி வெப்பமடைதல். இன்று நான் முன்னரே குறிப்பிட்டது போல இன்று உலக அளவில் அனைத்து நாடுகளும் இந்த பிரச்சினைக்கு முகம் கொடுக்கின்றன. அனைத்து நாடுகளுடைய சராசரி வெப்பநிலையுடைய அளவும் அதிகரித்துள்ளது. ஆக இந்த புவி வெப்பமடைதல் என்பது இந்த காலநிலை மாற்றத்தினுடைய மிக பிரதானமான ஒரு விளைவாக கொள்ளப்படுகின்றது. புவி வெப்பமடைதல் என்றால் என்ன என்பது தொடர்பில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். புவி வெப்பமடைதல் என்றால் புவியினுடைய சராசரி வெப்பநிலையில் ஏற்படுகின்ற மாற்றம், குறிப்பாக அதிகரிப்பு. புவியினுடைய சராசரி வெப்பநிலையில் ஏற்படுகின்ற அதிகரிப்பு புவி வெப்பமடைதல் எனப்படுகின்றது. இந்த புவி வெப்பமடைதலுக்கான பிரதானமாக காரணம் பச்சை வீட்டு விளைவு. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், பச்சை வீட்டு விளைவுதான் புவியினுடைய வெப்பநிலை அதிகரிப்பிற்கான பிரதான காரணமாக கொள்ளப்படுகின்றது. பச்சை வீட்டு விளைவு என்றால் என்ன? இது தொடர்பில் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். புவியிலே பச்சை வீட்டு வாயுக்கள் என குறிப்பிடப்படுகின்ற சில வாயுக்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் மீத்தேன், கார்பன் ஆக்சைடு, நீராவி, நைதரசன் ஆக்சைடு, குளோரோ புளோரோ கார்பன், சிஎஃப்சி வாயுன்னு சொல்லப்படுகின்ற குளோரோ புளோரோ கார்பன். மீண்டும் குறிப்பிடுகின்றேன், மீத்தேன், கார்பன் ஆக்சைடு, நீராவி, நைதரசன் ஆக்சைடு, சிஎஃப்சி வாயு. இந்த வாயுக்கள் தான் பச்சை வீட்டு வாயுக்கள் என குறிப்பிடப்படுகின்ற வாயுக்கள். இந்த வாயுக்கள் பச்சை வீட்டு விளைவு எனும் ஒரு செயற்பாட்டினை செய்கின்றது. பச்சை வீட்டு விளைவு என்றால் என்ன என்பது தொடர்பில் ஆராயும் போது, பூமிக்கான முழு வெப்பமும் சூரியனிலிருந்து சிற்றலை கதிர்களாக புவியை நோக்கி வந்தடைகின்றது. சூரியனிலிருந்து வெப்பமானது சிற்றலை கதிர்களாக புவியை நோக்கி வந்தடைகின்றது. அப்படி வந்தடைகின்ற வெப்பம் புவியினுடைய மேற்பரப்புக்கு வருகின்றது. மேற்பரப்பிலே அந்த வெப்பம் பட்டு நெட்டலை கதிர்களாக, நெட்டலை கதிர்கள் எனும்போது புவி கதிர்வீசல் என இதை குறிப்பிடுவார்கள், புவி கதிர்வீசல். ஆக சூரியனிலிருந்து சிற்றலை கதிர்களாக பூமியை நோக்கி வருகின்ற வெப்பமானது புவியினுடைய மேற்பரப்பிலே பட்டு நெட்டலை கதிர்களாக, புவி கதிர்வீசலாக மீண்டும் விண்வெளியை நோக்கி திருப்பி அனுப்பப்படும். அதாவது சூரியனிலிருந்து வெப்பம் பூமியை நோக்கி வருகின்றது, பூமியினுடைய மேற்பரப்பிலே பட்டு மறுபடியும் விண்வெளியை நோக்கி அல்லது வானவெளியை நோக்கி மறுபடியும் வீசப்படுகின்றது. இவ்வாறு வீசப்படுகின்ற அந்த நெட்டலை கதிர்களை முழுமையாக புவியை விட்டு வெளியேறி விடாமல், முழுமையாக புவியை விட்டு வெளியேறி விடாமல் தடுத்து வெப்பத்தை பூமிக்குள்ளே தங்க வைக்கின்ற செயற்பாடை செய்கின்ற வேலையைத்தான் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் மேற்கொள்கின்றன. அதாவது பூமியை நோக்கி வருகின்ற வெப்பமானது புவியில் பட்டு மீண்டும் முழுமையாக வெளியேறிவிட்டால் பூமிக்கு வெப்பம் கிடையாது. வந்த வெப்பம் முழுக்கவும் வெளியேறிவிடும். ஆக பூமி குளிர்வடைந்துவிடும். எங்களுக்கு பூமியினே வாழ முடியாது, ஓப்பான சூழல் இருக்காது. ஆக அதனை தடுப்பதாக இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேறுகின்ற வெப்பம் முழுக்கவும் வெளியேற விடாமல் குறிப்பிட்ட அளவை பூமிக்குள்ளே தங்க வைக்கின்றன. அது தங்க வைப்பதனால் தான் பூமியினுடைய வெப்பநிலை சராசரியாக பயணப்படுகின்றது. இதனால்தான் உயிர்களினால் பூமியிலே வாழ முடிகின்றது. இந்த வேலையை செய்கின்ற வாயுக்கள் தான் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள். இதுதான் இந்த பச்சை வீட்டு செயற்பாடு அல்லது பச்சை வீட்டு விளைவு எனப்படுகின்றது. இவ்வாறு பச்சை வீட்டு விளைவு நிகழ்த்தப்படும் போது அது எப்படி காலநிலை மாற்றத்திற்கு ஏதுவாக அமைய முடியும் என்ற வினா எழும்புகின்றது அல்லவா? எவ்வாறு என்று குறிப்பிடுகின்றேன். அதாவது பச்சை வீட்டு வாயுக்களுடைய அளவு பூமியிலே அதிகரிக்க அதிகரிக்கின்ற பூமிக்கு உள்ளே வருகின்ற வெப்பம் வெளியேறுவது முற்றிலும் தடுக்கப்படுகின்றது. நான் முன்னரே குறிப்பிட்டேன், சிற்றலை கதிர்கள் பூமியினுள் வந்த பிறகு குறிப்பிட்ட அளவு மாத்திரமே வெளியேறுகின்றது, ஏனையவற்றை இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் பூமிக்குள்ளே தங்க வைக்கின்றது என்று. ஆக இந்த பச்சை வீட்டு வாயுக்களுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க பூமியில் இருந்து வெளியேறுகின்ற வெப்பத்தினுடைய அளவு குறைக்கப்படுகின்றது. வந்த வெப்பம் முழுக்கவும் பூமியினுள்ளே தங்கிவிடுகின்றது. இதனால் பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கின்றது. ஆக இந்த பச்சை வீட்டு வாயுக்களுடைய அளவு அதிகரித்தால் பூமியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் பல வகையில் பூமியில் அதிகரிக்கின்றது. பல்வேறு செயற்பாடுகளின் மானிட செயற்பாடுகள் மூலமாகவும் பௌதிக காரணிகளாலும் இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் புவியிலே அதிகரிக்கின்றது. ஆக பச்சை வீட்டு வாயுக்களுடைய அளவு புவியில் அதிகரிப்பதன் விளைவாக புவியினுடைய வெப்பநிலை அதிகரிக்கின்றது. இவ்வாறு புவியினுடைய வெப்பநிலை அதிகரித்தால் அது எவ்வாறான தாக்கத்தை செலுத்தும் புவியின் மீது அல்லது இந்த சூழலின் மீது, மானிட உயிர் சூழலின் மீது எவ்வாறான தாக்கத்தை விளைவிக்கும் என்பதை நோக்குவோம். ஆக புவியினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதனால் முதலாவது பனிக்கட்டிகள் உருவக்கூடும். துருவப்பகுதிகளில் உங்களுக்கு தெரியும், ஆர்டிக் அந்தார்டிக் பிரதேசங்களில் பனிக்கட்டிகள் காணப்படுகின்றன. இந்த பனிக்கட்டிகள் உருகும். இந்த பனிக்கட்டிகள் உருகுவதன் விளைவாக புவியினுடைய கடல் நீர் மட்டம் அதிகரிக்கும். கடல் நீர் மட்டம் அதிகரித்தால் சில பிரதேசங்கள், குறிப்பாக உயரம் குறைவான தாழ்நில பகுதிகள் என்ற கடலுக்குள் மூழ்குகின்ற நிலை ஏற்படும். ஆக பனிக்கட்டிகள் உருகுவது பாரிய ஒரு பிரச்சனையை தோற்றுவிக்கும். அடுத்ததாக கடல் நீரின் வெப்பம் அதிகரிக்கும். புவியினுடைய வெப்பம் அதிகரிப்பதனால் கடல் நீரினுடைய வெப்பம் அதிகரிக்கும். கடல் நீரின் வெப்பம் அதிகரித்தால் கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து போகக்கூடும். உங்களுக்கு தெரியும், நீரிலே வாழக்கூடிய உயிரினங்கள் குறிப்பிட்ட வெப்பநிலையிலே வாழக்கூடியவை. அந்த வெப்பநிலை குறைகின்ற போதும் அல்லது அந்த வெப்பநிலை அதிகரிக்க போதும் அந்த உயிரினங்கள் இறக்கக்கூடும். ஆக புவியினுடைய வெப்பநிலை அதிகரிப்பதனால் கடல் நீரினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும். கடல் நீரின் வெப்பநிலை அதிகரித்தால் கடல்வாழ் உயிரினங்கள் இறந்து போக வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்ததாக சமுத்திர பகுதிகள், நம்ம குறிப்பிட்டது போல கடல் நீரினுடைய வெப்பம் அதிகரிப்பதனால் சமுத்திர பகுதிகளுடைய வெப்பம் அதிகரிக்கிறதுனால் தாளமுக்கு மையங்கள் உருவாகும். இந்த தாளமுக்கு மையங்கள் உருவாகுதனால் அதிக அளவிலான சூறாவளிகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. மாணவர்கள் அடிக்கடி செய்திகளிலே இந்து சமுத்திரத்தில் அல்லது வங்காள விரிகுடாவில் தாளமுக்கு மையம் ஏற்பட்டுள்ளது, இதனால் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் அதீத மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது, சூறாவளி ஏற்படுகின்றது என்ற செய்தியினை நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். ஆக சமுத்திர நீரினுடைய வெப்பநிலை உயர்வடைவதனால் சூறாவளிகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. அடுத்ததாக குடிநீர், மனிதன் பயன்படுத்துகின்ற குடிநீரினுடைய அளவு மாசடை. நீங்கள் தரம் 10 கற்றிருப்பீர்கள், உலகத்தில் மனிதன் பயன்படுத்துகின்ற குடிநீருடைய அளவு 1% காணப்படுகின்றது என்று. அத்தகைய குடிநீர் மாசடைவதற்கான சூழல் வெப்பநிலை அதிகரிப்பதனால் ஏற்படும். அடுத்ததாக மனிதன் விவசாயம் செய்வதற்கான ஓப்பான காலநிலை புவியில் இருந்து இல்லாமல். அடுத்ததாக விவசாய பயிர்களுடைய அறுவடை குறைவடையும். வெப்பநிலை அதிகரிப்பதனால் விவசாய பயிர்களுடைய அறுவடை அது குறைவடையும். இவ்வாறான பிரச்சனைகள், வெப்பநிலை அதிகரிப்பதன் விளைவாக புவியிலே இவ்வாறான பிரச்சனைகள் தோன்றுகின்றன. இந்த காலநிலை மாற்றமானது எவ்வாறு மனிதனுடைய செயற்பாடுகளை பாதிக்கும், எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை இந்த காலநிலை மாற்றம் என்பது எவ்வாறான பாதகமான தாக்கத்தை அல்லது பாதிப்பினை ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் நாங்கள் அவதானிப்போம். முதலாவது மீன்களுடைய அளவு குறைவடையும். இதனால் மீனவர்களுடைய வருமானம் குறைவடையும். கடல் நீரின் வெப்பம் அதிகரிக்கின்றது, அதன் அதிகரிப்பதன் விளைவாக மீனினங்கள் அழிவடையும். இதன் மூலமாக மீனவர்களுடைய வருமானம் குறைவடையும். அடுத்ததாக நிலம் உவர்தன்மை அடையும். அதிக வெப்பத்தின் காரணமாக நிலத்தினுடைய உவர்தன்மை அதிகரிக்கும். உவர்தன்மை அதிகரித்தால் பயிர்கள் வளர்வது குறைவாக இருக்கும். ஆகையினால் அந்த பயிர் செய்கை விவசாயம் என்ற அந்த விடயம் பாதிக்கப்படும். அடுத்ததாக வழியிலே நுண்ணங்கிகள் அதிகரிக்கும். வெப்பநிலைக்கு அதீத வெப்பநிலையில் வாழக்கூடிய நுண்ணங்கிகளுடைய அளவு அதிகரிக்கும். இதனால் மனிதருக்கும் விலங்குகளுக்கும் பல்வேறு நோய் நிலைகள் ஏற்படக்கூடும். தாவரங்களும் பாதிக்கப்படக்கூடும். ஆக நுண்ணங்கிகள் அதிகரிப்பதனால் பல்வேறு நோய் நிலைகள் ஏற்படும். அடுத்ததாக சூறாவளி, வறட்சி, அதீத மழை வீழ்ச்சி அல்லது மிக குறைவான மழை வீழ்ச்சி போன்ற இயற்கை நடத்தங்கள் ஏற்படும். சூறாவளி ஏற்படும், தாளமுக்கங்கள் ஏற்படும் என்று பார்த்தோம். நாங்கள் தாளமுக்கங்கள் ஏற்படுவதனால் சூறாவளிகள் ஏற்படும். அதீத வெப்பத்தின் காரணமாக வறட்சி ஏற்படும். அதேபோல் மலைவீழ்ச்சியினுடைய அளவு அதிகரிக்கலாம் அல்லது மலைவீழ்ச்சியினுடைய அளவு பன்மடங்கு குறையலாம். இவ்வாறான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும். உங்களுக்கு தெரியும், அதீத மலைவீழ்ச்சி நிகழ்ந்தால் வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு போன்றன ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது போன்ற சம்பவங்கள், பல்வேறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றை நீங்கள் கண்டிருக்கக்கூடும், கேட்டிருக்கக்கூடும். அடுத்ததாக குடிநீர் மாசடையும். நாங்கள் முன்னதாக பார்த்தோம், புவியில் வெப்பநிலை அதிகரிப்பதனால் குடிநீர் மாசடையும் என்று. அது காலநிலை மாற்றத்துக்கும் பொதுவான விடயம்தான். ஆக குடிநீர் மாசடையும். மாசடைவதன் விளைவாக மனிதருக்கான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். அடுத்ததாக மலைவீழ்ச்சி பருவங்களிலே மாற்றம் ஏற்படும். காலநிலை மாற்றம் ஏற்படுவதனால் மலைவீழ்ச்சி பருவங்களில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது. பாதகமான விளைவுகளை இந்த காலநிலை மாற்றம் என்ற செயற்பாடு புவியிலே நிகழ்த்தக்கூடும். இதனால்தான் இந்த காலநிலை மாற்றம் என்ற விடயம் தொடர்பாக அண்மை காலங்களில் அதிகளவு பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறியிருக்கிறது. உலக நாடுகள் இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன. அவை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக அவதானிப்போம். அதற்கிடையில் உங்களுக்கான சில வினாக்களை நான் வினாவுகின்றேன். அந்த வினாக்களுக்கான விடைகளை உங்களால் யூகிக்க முடியுமா அல்லது விடைகளை எழுத முடியுமா என்று பாருங்கள். முதலாவது வினா, காலநிலை மாற்றம் என்றால் என்ன? காலநிலை மாற்றம் என்றால் என்ன? மாணவர்கள் விடைகளை அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். காலநிலை மாற்றம் என்றால் என்ன? புவியின் பொதுவான காலநிலை நிலைமைகளில் ஏற்படுகின்ற மாற்றம் காலநிலை மாற்றம் எனப்படுகின்றது. அது நீண்ட காலமாக இருக்கலாம் அல்லது குறுங்காலமாக இருக்கலாம். இரண்டாவது வினா, காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் பௌதீக காரணிகளை குறிப்பிடுக. காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் பௌதீக காரணிகளை குறிப்பிடுக. மாணவர்களுக்கு தெரியும், பௌதீக காரணிகள் எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ, சூரிய புள்ளிகள், சதுப்பு நிலங்களில் இருந்து வெளியேறும் மீதேன். இவைகள்தான் புவியில் காலநிலை மாற்றத்தை நிகழ்த்துகின்ற பௌதீக காரணிகள். மூன்றாவது வினா, பச்சை வீட்டு வாயுக்கள் எவை? பச்சை வீட்டு வாயுக்கள் எவை? மாணவர்களுக்கு தெரியும், பச்சை வீட்டு வாயுக்கள் மீதேன், நைதரசன் ஆக்சைட்டு, கார்பன் ஆக்சைட்டு, நீராவி, இவைகள்தான் பச்சை வீட்டு வாயுக்கள். ஆக மாணவர்களே, காலநிலை மாற்றம் என்றால் என்ன என்பது தொடர்பில், அதனை நிகழ்த்துகின்ற காரணிகள் என்பன தொடர்பில் இதுவரையில் அவதானித்தோம். இனி நாங்கள் இதனை இழிவளவாக்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள், அதாவது காலநிலை மாற்றத்தை இழிவளவாக்குவதற்கு மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள், அது தொடர்பான அமைப்புகள் என்பன தொடர்பில் அவதானத்தை செலுத்துவோம். முதலாவதாக, காலநிலை மாற்றங்களை இழிவளவாக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் அவதானிப்போம். இதன் முதல் பிரதானமான செயற்பாடாக இருப்பது பச்சை வீட்டு வாயுக்களை குறைத்தல். நாங்கள் முன்னர் குறிப்பிட்ட அந்த பச்சை வீட்டு விளைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த பச்சை வீட்டு வாயுக்களுடைய அளவை குறைத்தல் இந்த காலநிலை மாற்றத்தை இழிவளவாக்கும் பிரதானமான செயற்பாடாக காணப்படுகின்றது. இது தவிர புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்துதல். உங்களுக்கு தெரியும், சூரிய சக்தி, கடலலை சக்தி, காற்று சக்தி, இவைகள் புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்கள். இவற்றை பயன்படுத்துவதனால் காலநிலை மாற்றம் ஏற்படுதல் குறைக்கப்படுகின்றது. அடுத்ததாக, சேதன பசலைகளை பயன்படுத்தல். விவசாயத்திற்கு இரசாயன பசலைகளை பாவிப்பதை விட சேதன பசலைகளை பாவிப்பதனால் காலநிலை மாற்றத்தை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அதுபோல் மீள் காடாக்கம் செய்தல். மீள் காடாகம், காடுகளை மீளவும் உருவாக்குதல், மீள் காடாக்கம் செய்தல். இதன் மூலமாகவும் புவியிலே கார்பன் ஆக்சைடினுடைய அளவினை நாங்கள் குறைக்கலாம். ஏனால் தாவரங்கள், உங்களுக்கு தெரியும், ஒளி தொகுப்பின் போது தாவரங்கள் கார்பன் ஆக்சைடை உள்ளெடுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றது. ஆக இந்த கார்பன் ஆக்சைடினுடைய அளவு குறைக்கப்படும். ஆக மீள் காடாக்கம் சிறந்ததோர் செயற்பாடு. காலநிலையை மாற்றத்தை இழிவளவாக்கும் செயற்பாடுகளில். அடுத்ததாக திண்ம கழிவுகளை முகாமித்துவம் செய்தல். இன்றளவில் பல்வேறு நாடுகளும் இதற்கு பல்வேறு செயற்திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. திண்ம கழிவுகளை முகாமித்துவம் செய்தல். உலகம் முழுவதும் இன்று கழிவுகளால் நிரம்பி இருக்கின்றது. கடல்கள் கழிவுகளால் நிரம்பி இருக்கின்றது. நல்ல உதாரணம் சாக்கடல், உங்களுக்கு தெரியும். கடல்களும் கழிவுகளால் நிரம்பியிருக்கின்றன. அந்த கழிவுகளை முகாமித்துவம் செய்வதன் மூலமாகவும் காலநிலை மாற்றத்தினை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளலாம். இவை தவிர பள்ளின பயிர் செய்கைகளை மேற்கொள்ளுதல், பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல் போன்றனவற்றின் மூலமாகவும் காலநிலை மாற்றத்தினை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மாணவர்களே, காலநிலை மாற்றத்தை இழிவளவாக்கிக் கொள்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலாக அவதானிப்போம். உலகளவில் பல்வேறு செயற்பாடுகள் அல்லது பல்வேறு திட்டங்கள், பல்வேறு முன்மொழிவுகள், பல்வேறு வேலைகள் காலநிலை மாற்றத்தை இழிவளவாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்டாலும் உங்களது பாடப்புத்தகத்திலே சில குறிப்பிட்ட சில விடயங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பிலான அவதானத்தை நாங்கள் செலுத்துவோம். உலகின் பல்வேறு நாடுகளும் ஒன்றாக இணைந்தும் அதே சமயம் தனித்தனியாகவும் இந்த காலநிலை மாற்றத்தை குறைப்பதற்காக, இழிவளவாக்குவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. அது சர்வதேச மட்டத்திலும் சரி, தேசிய மட்டத்திலும் சரி. அவ்வாறான முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் அவதானிப்போம். அவற்றில் பிரதானமாக குறிப்பிடத்தக்கது இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சபை. இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சபை என்ற உலக அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் மூலமாக அல்லது இந்த சபையின் மூலமாக உலக பாதுகாப்பு முறைகள், உலக சூழல் பாதுகாப்பு முறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த சர்வதேச இயற்கை பாதுகாப்பு சபைக்கான நிதியினை வழங்குகின்ற நிறுவனங்களாக ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றாடல் வேலை திட்டம், உலக வனவிலங்கு நிதியம், மீண்டும் குறிப்பிடுகின்றேன், ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றாடல் வேலை திட்டம், உலக வனவிலங்கு நிதியம் என்பன இணைந்து இந்த இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சபைக்கான முதலீட்டினை, நிதியினை வழங்குகின்றன. அந்த நிதியின் மூலமாக அந்த அமைப்பானது உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய காலநிலை பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி அவற்றை இழிவளவாக்குவதற்கு, அவற்றிலிருந்து உலகை பாதுகாப்பதற்கான உபாய முறைகளை தயாரித்துள்ளது. அடுத்ததாக இந்த அமைப்பினுடைய நோக்கம் தொடர்பிலாக நாங்கள் அவதானிப்போம். அதாவது இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சபை, இந்த சபையினுடைய நோக்கங்கள் தொடர்பிலாக அவதானிப்போம். பிரதானமாக மூன்று நோக்கங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவது அத்தியாவசிய உயிர் சூழல் செயல்முறை மற்றும் உயிர் ஆதரவு தொகுதிகளை பேணிவரல். அதாவது மனிதருக்கு பயன்படுகின்ற அல்லது உலகத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான சூழல், தாவரங்களாக இருக்கட்டும் அல்லது விலங்குகளாக இருக்கட்டும், இவற்றை பேணுதல், இந்த சூழலினை பேணி பாதுகாத்தல், இது முதலாவது நோக்கமாக இருக்கின்றது. இரண்டாவது மரபணு பல்லினத்தன்மையை பாதுகாத்தல், அதாவது உயிர் பல்வகமையை பாதுகாத்தல் என்று நாங்கள் குறிப்பிடலாம். உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, சில உயிரினங்கள் பூமியில் மிக அரிதாக காணப்படுகின்றன. அத்தகைய உயிரினங்களை மனிதர்கள் வேட்டையாடுதல் அல்லது வேறு அச்சுறுத்தல்களுக்கு உட்படுத்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆக இந்த உயிர் சூழலுடைய பல்லினத்தன்மையை பாதுகாத்தல் இதனுடைய நோக்கமாக காணப்படுகின்றது. அடுத்த நோக்கமானது உயிர் சூழல் தொகுதிகள் விசேட தாவர விலங்கினங்களை நிலைத்திருக்கக்கூடிய வகையில் பயன்படுத்துவதை உறுதி செய்தல். விசேடமான தாவரங்கள் விலங்குகளை அதனை பாதுகாத்தல் அல்லது அதனுடைய நிலைத்திருப்பதற்கு ஏற்பாடுகளை செய்தல் இதனுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த மூன்று பிரதான நோக்கங்களை கொண்டு இந்த இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சபையானது செயற்படுகின்றது. அடுத்ததாக இந்த இயற்கையை பாதுகாக்கும் சர்வதேச சபையினுடைய நிகழ்ச்சி திட்டங்கள், முக்கியமான சில நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பிலாக நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். அந்த வகையில் முதலாவது முக்கியமான நிகழ்ச்சி திட்டமாக அமைவது ஸ்ட்ராப்கோம் புவி உச்சி மாநாடு. ஸ்ட்ராப்கோம் புவி உச்சி மாநாடு 1972 இது நடைபெற்றது. இரண்டாவது புரூன்லண்ட் ஆணைக்குழுவினுடைய அறிக்கை, அறிக்கை. மூன்றாவது ரியோடி ஜெனிரோவில் இடம்பெற்ற புவி உச்சி மாநாடு, இது 1992 இடம்பெற்றது. இப்போது மாணவர்களே, ரியோடிஜெனிரோவில் 1992 ஆண்டு இடம்பெற்ற அந்த புவி உச்சி மகாநாடு, அது தொடர்பிலான சில விடயங்களை நாங்கள் அவதானிப்போம். இதனை ரியோ புவி உச்சி மாநாடு எனவும் அழைப்பர். ரியோடிஜெனிரோ புவி உச்சி மகாநாடு அல்லது ரியோ புவி உச்சி மகாநாடு எனவும் இதனை அழைப்பர். உங்களுக்கு தெரியும், ரியோடிஜெனிரோ என்பது பிரேசிலினுடைய தலைநகரம். தென்னமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு பிரேசில். அந்த பிரேசிலினுடைய தலைநகரம் தான் இந்த ரியோடிஜெனிரோ. உங்களுக்கு இந்த பிரேசிலின் தலைநகரமான ரியோடிஜெனிரோவில் இடம்பெற்ற அந்த புவி உச்சி மாநாடு தான் ரியோ புவி உச்சி மகாநாடு எனப்படுகின்றது. முன்னரே குறிப்பிட்டது போன்று 1992 ஆண்டில் இது நடைபெற்றது. உலகின் நாடுகளின் 172 நாடுகள், மீண்டும் குறிப்பிடுகிறேன், 172 நாடுகள் இந்த மகாநாட்டில் பங்கு கொண்டது. இந்த மகாநாட்டினுடைய பிரதானமான தொனிப்பொருள் அல்லது பிரதானமான கருப்பொருள் என்னவென்றால், 21 நூற்றாண்டுக்கான சூழலும் அபிவிருத்தியும் தொடர்பான வேலை திட்டங்களை தயாரிப்பதற்கான ஆலோசனைகளை முன்வைத்தல். இந்த மகாநாட்டில் இடம்பெற்ற விடயம் இதுதான். 21 நூற்றாண்டுக்கான சூழல் அபிவிருத்தியும் அது தொடர்பிலான வேலை திட்டங்களை தயாரிக்கப்பட்டன. அதுக்கான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டன. இந்த 172 நாடுகளும் இணைந்து அந்த வேலை திட்டங்களை முன்மொழிந்து அதனை தயாரித்தன. ஆக இந்த 172 நாடுகளில் இலங்கையும் ஒரு முக்கியமான நாடாக பங்கு கொண்டது. இலங்கையும் இந்த ரியோ புவி உச்சி மகாநாட்டில் பங்கு கொண்ட நாடு என்ற வகையில், எங்களது நாட்டிலும் பல்வேறு வேலை திட்டங்கள் அந்த மகாநாட்டுக்கு பின்னராக 1992 ஆண்டுக்கு பின்னராக இந்த பல்வேறு வேலை திட்டங்கள் இலங்கையிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டன. அவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் அவதானிப்போம். இலங்கையிலும் CFC வாயுவை வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. குளோரோஃப்ளோரோ கார்பன் அதனுடைய வெளியேற்றத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் இலங்கையிலும் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோல வாகன புகை பரிசோதனைகள் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், வாகனங்களினுடைய புகை பரிசோதனை ஒவ்வொரு வருடத்திற்கும் செய்யப்படுதல் வேண்டும். அந்த வாகனங்களுடைய புகை பரிசோதனை செய்வதை இந்த மகாநாட்டிற்கு பின்னராக தான் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்தது திண்ம கழிவுகளுடைய முகாமைத்துவ செயற்பாடுகள் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்ததாக கார்பன் பயன்பாட்டை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்ததாக உயிர் பல்வகமையை பாதுகாத்தல், குறிப்பாக சொல்லப்போனால் சிறப்பான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாத்தல், இந்த செயற்பாடு இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல் புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. உங்களுக்கு தெரியும், ஹம்மந்தோட்டையிலே இலங்கையினுடைய காற்றலை மின் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற இலங்கையில் பல்வேறு வீடுகளிலும் சரி, பாடசாலைகள் அதேபோல அரசு நிறுவனங்களிலும் சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான புதுப்பிக்கக்கூடிய சக்தி வளங்களை பயன்படுத்தத்தக்க வேலை திட்டங்கள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அடுத்தது காடாக்கம், மீள் காடாக்கம் செய்வதற்கான வேலை திட்டங்கள் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக மாடி வீட்டு தோட்ட பயிர் செய்கை, இந்த மாடி வீட்டு தோட்ட பயிர் செய்கையின் மூலமாக மண் மாசுபடுதல் குறைக்கப்படுகின்றது. இவ்வாறான செயற்பாடுகள் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இன்றளவும் பல்வேறு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சூழலை பாதுகாப்பதற்கு அல்லது இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு வேலை திட்டங்கள் இலங்கையிலும் முன்னெடுக்கப்படுகின்றன. அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் இன்னும் ஒரு அமைப்பு தொடர்பிலான அவதானத்தை செலுத்துவோம். ஐபிசிசி எனப்படுகின்ற காலநிலை மாற்றங்கள் பற்றிய அரசாங்கங்களுக்கிடையிலான குழு, மீண்டும் குறிப்பிடுகின்றேன், காலநிலை மாற்றங்கள் பற்றிய அரசாங்கங்களுக்கிடையிலான குழு. இந்த அமைப்பு தொடர்பிலான சில விடயங்களை நாங்கள் அவதானிப்போம். இது 1988 ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், 1988 ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. WMO எனப்படுகின்ற உலக வளிமண்டலவியல் ஸ்தாபனம், உலக வளிமண்டலவியல் ஸ்தாபனம். அதேபோல் UNEP அதாவது ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் நிகழ்ச்சி திட்டம். இந்த இரண்டு அமைப்புகளிலும் அங்கத்துவம் பெறுகின்ற நாடுகள் இந்த IPCC-யில் உள்ளடக்கப்படுகின்றன. மீண்டும் குறிப்பிடுகின்றேன், உலக வளிமண்டலவியல் ஸ்தாபனம், ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் நிகழ்ச்சி திட்டம் UNEP எனப்படுகின்ற இந்த இரண்டு அமைப்புகளிலும் அங்கத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நாடுகள் இந்த IPCC அமைப்பிலும் அங்கத்துவத்தை பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக இந்த அமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர்பில் நாங்கள் அவதானிப்போம். இதனுடைய பிரதானமான செயற்பாடு என்னவென்றால், உலகில் ஏற்படுகின்ற காலநிலை மாறுபாடுகள் தொடர்பாக அவதானித்து ஆய்வு செய்து அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றது. உலகத்தில் பல்வேறு பிரதேசங்களிலும் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றம் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கைகளை இந்த அமைப்பானது வெளியிடுகின்றது. இதுதான் இந்த அமைப்பினுடைய பிரதானமான செயற்பாடாக காணப்படுகின்றது. இந்த அமைப்பினுடைய செயற்பாடுகளுக்காக 2007 இந்த அமைப்புக்கு உலகின் அதி உயர் விருதான நோபல் பரிசு எனப்படுகின்ற விருதும் வழங்கப்பட்டது. 2007 இந்த பரிசினை இந்த அமைப்பு பெற்றுக்கொண்டது. மாணவர்களே, இவ்வளவு நேரம் காலநிலை மாற்றத்தை இழிவளவாக்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், அதேபோல் அது தொடர்பிலான அமைப்புகள் தொடர்பிலான எங்களது அவதானத்தை செலுத்தினோம். அவற்றிலிருந்து 3 வினாக்களை நான் வினாவுகின்றேன். அந்த விடைகளை உங்களால் சரியாக கூற முடிகின்றதா என்று பாருங்கள். முதலாவது வினா, ரியோ டி ஜெனிரோவில் புவி உச்சி மாநாடு இடம்பெற்ற ஆண்டினை குறிப்பிடுக. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் புவி உச்சி மாநாடு இடம்பெற்ற ஆண்டினை குறிப்பிடுக. மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், 1992 இந்த புவி உச்சி மாநாடு இடம்பெற்றிருந்தது. அடுத்த வினா, ரியோ புவி உச்சி மாநாட்டில் பங்கு கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை யாது? ரியோ புவி உச்சி மாநாடுகளில் பங்கு கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை யாது? 172 நாடுகள் இந்த மகாநாட்டில் பங்கு கொண்டிருந்தது. இறுதி வினா, ஐபிசிசி நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஐபிசிசி நிறுவப்பட்ட ஆண்டு எது? மாணவர்கள் தெரியும், 1998 ஐபிசிசி நிறுவப்பட்டிருந்தது. நல்லது மாணவர்களே, இதுவரையில் நாங்கள்